السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال أيضا، وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பொழிவானாக. நாம் கடந்த மூன்று தொடர்களில் முன்வேதங்களில் முஹம்மது நபி என்ற தலைப்பிலே பல செய்திகளை நாம் சொன்னோம். யூத கிறித்தவர்கள் தங்களுடைய வேதங்களில் கூறப்பட்டுள்ள முஹம்மது நபியை பற்றியுள்ள வருகையை பற்றிய செய்திகளையும் அவர்களுடைய பெயரை பற்றிய தகவல்களையும் மறைத்து விட்டார்கள், நீக்கிவிட்டார்கள். அதை பற்றி நாம் தெளிவாகவே உங்களுக்கு நாம் சொல்லியிருந்தோம். இப்போது இந்து வேதங்களிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை நாம் பார்க்க முடிகிறது. இந்து வேதங்களில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவருடைய வருகையை பற்றியும் அவருடைய பெயரை பற்றியும் எந்த இடத்தில் அவர்கள் தோன்றுவார்கள் என்பதை பற்றிய பல தகவல்களும் காணப்படுகின்றன. இப்போது நாம் அதை பற்றி சற்று விரிவாகவே தெரிந்து கொள்வோம். இந்து வேதங்களில் முக்கிய நூல்களான ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் ஆகிய வேதங்களிலும் அவருடைய முக்கிய நூலான மனு தர்மம் என்னும் மனுஸ்மிருதியிலும் சௌராஷ்டிரியர்களின் ஜப்பாசி வேதத்திலும் தெளிவாகவே கூறப்பட்டுள்ளன. ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட தகவலை பாருங்கள். புகழுக்குரிய அகமது என்னும் நாமம், அதாவது பெயர், அந்த மகோன்னத ஞானி ஒட்டகம் மீதேறி மேற்கு திசையில் உள்ள பாலைவனத்தில் பயணம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சௌராஷ்டிரியர்களின் ஜப்பாசி வேதத்தில் அரேபியாவில் ஓர் மனிதர் அவதரிப்பார். அவர் நல்ல ஆரோக்கியமானவராகவும் சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறமுடையவராகவும் இருப்பார். அவர்களின் மார்க்கம் பூத தலம் பூமி முழுவதும் பரவும். அவர் ஆண் பெண் அனைவரிடமும் அன்பு செலுத்துவார். அவருக்கு பருவ வயதுடைய ஆண் மக்கள் இருக்க மாட்டார்கள், ஆனால் பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். 14 மாமன்னர்களின் அதிகாரம் ஆட்சி அவரால் அழியும். அவர்கள் தலைப்பாகை அணிவார்கள். அவர்களின் தீபம் சுடர் 23 ஆண்டுகள் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் என்று சௌராஷ்டிரிய வேதமான ஜப்பாசி வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. அடுத்து மகரிஷி வியாச முனிவரால் எழுதப்பட்ட 18 புராணங்களில் ஒன்றான பவிஷ்ய புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். அந்த சுலோகத்தையும் கவனியுங்கள். யாதஸ் மின்னேந்திரே மிலேச்ச ஆச்சாரியன சமன்வித மகாமத் இதிக்கியாத சிஷ்ய சாகா சமன்வித நிருபஷேவ மகாதேவ மறுஸ்தல நிவாசினம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? அந்நிய நாடு ஒன்றில் ஒரு ஆன்மீக சீர்திருத்தவாதி தனது சீடர்களுடன் வருவார். அவர் பெயர் மகாமத், அதாவது முகம்மதுக்கு மகாமத் என்ற பெயர் சொல்வார்கள், அதாவது மஹமூத் என்று பெயர் இருக்கிறது. அப்போ அவர் பெயர் மகாமத். அவர் பாலைவனத்தைச் சேர்ந்தவராக இருப்பார் என்று, அதாவது பவிஷ்ய புராணத்தில் பாகம் 3 சூத்திரம் 3 சுலோகம் 5-8 வரை இது வருகிறது. அதே புராணம் மற்றொரு இடத்தில் லிங்க சேதி சிகாஹீன சுமருதாரி சதூஷக உச்சாலாபி சர்வபக்ஷி பவிஷ்யதி ஜனோமம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் விருத்த சேதனம் செய்து கொள்வார், தலையில் குடுமி இருக்காது, தாடி வைத்திருப்பார், உரத்த குரலில் அழைப்பார் என்று பாகம் 3 சூத்திரம் 3 சுலோகம் 25 வருகிறது. அடுத்து அவரை பற்றி மிக தெளிவான இன்னொரு அறிவிப்பையும் சுலோகத்தையும் பாருங்கள். மாணிக்க வீணாம் உஃபலாள எந்தி மதாலசாம் மஞ்சுளவாக் வெலீச முஹம்மது சல்லசியாம் வெலீச முஹம்மது சல்லசியாம் மகேந்திர நீலாத்துதி கோமளங்கம் மாதங்க தனயம் நமசா சல்லல்லாஹி அலைஹி வசல்லம் இஸ்மராமி. இந்த ஸ்லோகத்தில் ரெண்டை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒன்று மஞ்சுளவா வெலிச முஹம்மத், முஹம்மத் என்ற பெயர் வருகிறது, முஹம்மத் சல்லசியா. அடுத்த நாலாவது வரையில் நமசா சல்லல்லாஹி அலை வசல்லம் இஸ்மராபி என்று நாம் சொல்லக்கூடிய செலவாத்தும் அப்படியே வருகிறது. இதை நான் ஒரு ஹிந்து சகோதரிடத்தில் சொல்லிய போது அது முகம்மது அல்ல மகேந்திரன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அதனுடைய முழு அந்த சுலோகத்தை நாம் அவர்களுக்கு சொல்லி காண்பித்தோம், அவர்கள் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறேன். இப்போது முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரக்கூடிய வார்த்தைகளே நீக்கிவிடுகிறார்கள். பழைய வேதத்தில் புராணங்களில் இவற்றை எல்லாம் காண முடிகிறது. இப்போது என்ன செய்கிறார்கள், அவர்கள் மீது உள்ள காழ்ப்புணர்வுகளால் அந்த பெயர்களெல்லாம் மாற்றிவிட்டு முகமதுடைய பெயரில்லை வேறு பெயர்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்போது நான் சொன்ன அந்த சுலோகத்துடைய பொருள் என பாருங்கள். முகம்மது என்னும் பெயருடையவரும் முக்காலத்தையும் கண்டறியும் விசால புத்தியுடையவராகவும் சத்திய வாக்குடையவராகவும் மாநிறமுடையவராகவும் கம்பீரமான தோற்றமுடையவராகவும் இருந்து சொல் செயல் காயம் மூன்றாலும் ஆண்டவன் வழி நடப்பார். ரிக்வேதம் 30வது சூத்திரம் 3வது சுலோகம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளன. இதை சொன்னபோது எனக்கு ஒரு கேள்வி வந்தது, இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய ப்ரூஃப் என்ன, எங்கேனும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதாம். ரிக்வேதம் 30வது சூத்திரம் 3வது சுலோகத்தில் மிக தெளிவாகவே அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை யார் மறுக்க முடியும்? அந்த ரிக்வேதத்தை எடுத்து அவர்கள் பார்த்தால் நிச்சயமாக அதனுடைய தெளிவு கிடைக்கும். இப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய முறையில் பாட்னா கல்லூரியின் பேராசிரியரும் வேத நூல் ஆய்வாளருமான டாக்டர் தவாபாத் சௌத்ரி எம்ஏ பிஹெச்டி கங்கா என்னும் ஏட்டில் தன்னுடைய ஆய்வுகளை தொடர்ந்து எழுதி கொண்டே வருகிறார். 1998 வருடம் ஜனவரி மாதத்தில் 94வது பக்கத்தில் அவர் இவ்வாறு எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார், எந்த இறைவன் எண்ணற்ற இறை தூதர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக தோன்றச் செய்தானோ அதே இறைவனே நபிகள் நாயகத்தை இந்த உலகுக்கே வழிகாட்டியாக தோன்றச் செய்தான். அது மட்டுமல்ல, எல்லா காலத்திற்கும் எல்லா இனத்திற்கும் ஏற்ற போதனைகளை வழங்குகின்ற திருக்குறானையும் அம்மகான் மூலமாக உலகுக்கு தந்தான் என்று மிக தெளிவாகவே எழுதுகிறார். இன்னும் சில செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது, நாம் அடுத்தடுத்து சொல்வோம். கல்கியை பற்றி பேசுகிறார்கள், அவருடைய வருகையை பற்றி பேசுகிறார்கள். பகவானின் இறுதி தூதராக அகில உலகுக்கும் பொதுவானவராக மனிதகுலம் அனைத்திற்கும் வழிகாட்டியாக கல்கி வருவார் என்று இந்து புனித நூல்களில் கூறுகின்றன. இறை அதை பற்றி குரான் என்ன சொல்கிறது பார்ப்போம். குரான் சொல்கிறது, வமா அரசல் நாக்க இல்லா ரஹமத்தல் இல்லா ஆலமி வமா அரசல் நாக்க இல்லா காஃபத்தல் என்னாசி. 21வது அத்தியாயத்தில் 107வது வசனமாகவும் 34வது அத்தியாயத்தில் 28வது வசனமாகவும் வருகிறது. அப்போ இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் இறை தூதராக அகில உலகுக்கும் பொதுவானவராக மனிதகுல மனைத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கிறார் என்று குரான் மிக தெளிவாகவே சொல்கிறது. நான் ஓதிக்காட்டிய 21வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், நபியே உம்மை அகில உலகத்திற்கும் ஓர் அருட்குடையாகவே அனுப்பியிருக்கிறோம். அப்போ அனைத்து மக்களுக்கும் ஒரு அருட்குடையாக வழிகாட்டியாக அனுப்பியிருக்கிறோம் என்பது இதனுடைய பொருளாகும். அடுத்த வசனத்தில் பாருங்கள், வமா அரசல்னாக்க இல்லா காஃபத்தில் நாசி, நபியே நாம் உம்மை மனிதகுலம் முழுவதற்கும் பஷீரன் நன்மாராயன் கூறுபவராகவும் வ நதீரன் பாவங்களை விட்டும் தீமைகளை விட்டும் எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பியிருக்கிறோம். வலாக்கின் அக்ரன் நாசிலாயாலபோன், ஆனால் மக்களில் பெரும்பாலானவர்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அறிய மாட்டார்கள் என்று 34வது அத்தியாயத்தில் 28வது வசனமாக வருகிறது. இது பற்றி சற்று விரிவாகவே நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹிந்து தர்மங்களில் மதங்களில் கோட்பாடுகளில் வேதங்களில் என்னென்ன இந்த தூதுவத்தை பற்றி நபிமார்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்து நாம் பார்ப்போம். வாஹிர தாவானா அனில் ஹந்தலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.